சோல்பரி அரசியல் யாப் உருவாக்கத்தின் பின்னணி பகுதி 2. எழுத்தாளர் வி. நவரத்தினம். சட்டசபையில் தமிழ் பிரதிநிதிகள் ஆற்றிய உரைகள் அவர்களது சந்தர்ப்பவாத மனப்பாங்கை பறைசாற்றுவன. அவர்கள் யாவரும் சிங்களவர்களை நம்ப வேண்டும், புதிய அரசியல் யாப்பை செயற்படுத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கூறினர். சு. நடேசப்பிள்ளை பேசும்போது நாம் அவரது பக்க கருத்தை நீதிபதி ஒருவர் முன்னிலையில் எடுத்துரைத்தோம். அவர் அதனை நிராகரித்து விட்டார். இனி நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றதுடன் தமிழ் பண்டிதரான அவர் கிட்டாதாயின் வெட்டன மர என்ற ஔவையாரின் பொன்மொழியையும் எடுத்து காட்டினார். ஜெகநாதன் தியாகராஜா ஆயுத கிளர்ச்சி ஏற்படும் என்று அச்சுறுத்தும் பாணியில் பேசினார். வேறு எந்த மக்கள் குழுவாக இருந்தாலும் ஆயுதம் தாங்கி கிளர்ந்து எழுந்திருப்பார்கள். ஆனால் நாம் அப்படி செயற்படக்கூடாது. ஆதலால் நாம் சிங்களவரோடு ஒத்துழைத்து புதிய அரசியல் யாப்பை செயற்பட வைப்போம் என்பதே நாம் எனது மக்களுக்கு கூறக்கூடிய ஆலோசனை என்று தியாகராஜா சமாதான வழி பற்றி பேசினார். வெள்ளை அறிக்கை வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது நடந்தது யாது என்பதை பற்றி சுவாரஸ்யமான கிசுகிசு பேச்சு அக்காலத்தில் அரசியல் வட்டாரங்களில் அடிபட்டது. SJV செல்வநாயகம், டாக்டர் EMV நாகநாதன், ஹண்டி பேரின்ப நாயகம் ஆகியோரும் இன்னும் சில தமிழ் பிரமுகர்களும் சட்டசபையின் தமிழ் உறுப்பினர்களை வெள்ளை அறிக்கைக்கு எதிராக வாக்களிக்கும்படி கோரி அவர்களை தம் கருத்திற்கு இசைய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுக்கு வெள்ளை அறிக்கையை எதிர்த்து தாம் வாக்களிப்பதாக நடேசப்பிள்ளை கூறியிருந்தார். இப்படி இருக்க வாக்கெடுப்புக்கு முன்னர் DS சேனாநாயக்க தனது உத்தியோகபூர்வ வதிவிடத்தில் வரவேற்பு உபசார நிகழ்வு ஒன்றை நடாத்தினார். அப்போது தமது வீட்டு வளவினுள் உள்நுழைந்த கார் ஒன்று வந்து கொண்டிருப்பதை அவதானித்தார். அதில் தலைப்பாகை தரித்திருந்த ஒருவர் இருப்பதை DS கண்டுகொண்டார். ஆயினும் அக்காரில் வரும் நடேசப்பிள்ளை ஏற்கனவே வெள்ளை அறிக்கையை எதிர்த்து வாக்களிப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் என்பதை DS தெரிந்து வைத்திருந்தார். உள்ளே வந்த காரில் இருந்து இறங்கிய அக்கணவான் தம்மை நோக்கி வந்த வேளை DS ஆ, இதோ வருகிறார் எமது எதிர்கால அமைச்சர் என்று மெல்லிய குரலில், ஆனால் வருபவருக்கு கேட்கும் அளவான ஒலியில் கூறினாராம். இதனை கேட்டு கிறங்கிய நடேசப்பிள்ளை மறுநாள் வெள்ளை அறிக்கைக்கு சார்பாக வாக்களித்தார். DS திட்டம் நிறைவேறியது. ஜெகநாதன் தியாகராஜா குறிப்பிட்டது போல் வேறு எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் வன்முறை எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கியிருக்கும். ஆனால் தமிழ் மக்கள் தமது கோபத்தை அடக்கிக் கொண்டு பொறுமை காத்தார்கள். அவர்கள் ஜனநாயக வழியில் செயற்படும் பாரம்பரியத்தை உடையவர்களாக இருந்தபடியால் வன்முறையில் இறங்கவில்லை. புதிய அரசியல் யாப்பின்படி முதலாவது பொது தேர்தல் 1947 நடைபெற்ற போது சட்டசபையின் உறுப்பினர்களாக இருந்து வெள்ளை அறிக்கைக்கு சார்பாக வாக்களித்த அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டனர். நடேசப்பிள்ளையை SJV செல்வநாயகம் தோற்கடித்தார். அ. மகாதேவ GG பொன்னம்பலத்தால் தோற்கடிக்கப்பட்டார். ஜெகநாதன் தியாகராஜா அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு ஒதுங்கிக் கொண்டார். இலங்கை சிறுபான்மை இனத்தவர்கள் பெரும்பான்மையினரான சிங்கள இனத்தவரை நம்பி ஏமாறுவது அவர்களுடைய பிறவி குணமான பலவீனம்தானோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதனை உயர்ந்த பண்பு என கருதினார்களா அல்லது தவிர்க்க முடியாத கட்டாயமாக ஏற்றார்களா என்று தெரியவில்லை. சிறுபான்மையினர் தொடர்ச்சியாக இவ்வாறு நம்பி மோசம் போனவர்களாகவே இருந்துள்ளனர். பாராளுமன்ற ஜனநாயகம் திருப்திகரமாக செயற்படும் எல்லா நாடுகளிலும் பெரும்பான்மை சமூகங்கள் சிறுபான்மையினருக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைகளையும் காப்பாற்றி வந்துள்ளன. நம்பி நடந்தவர்களை ஏமாற்றுவது இல்லை. ஒரு சமூகம் நாகரிக சமூகமாக பொருளாதாரத்திலும் அரசியலிலும் முன்னேறுவதற்கும் உலக அரங்கில் நாகரிக சமூகங்களின் மத்தியில் தலைநிமிர்ந்து நிற்பதற்கும் இது அவசியமானது. ஜெர்மனியின் நாஜிகளின் அரசுதான் ஆணவத்துடன் சகிப்புத்தன்மை இன்றியும் நடந்து கொண்டது. இதன் விளைவாக ஜெர்மனி 2 மகா யுத்த முடிவில் பெரும் அவலத்தை சந்தித்தது. அந்நாடு துண்டாடப்பட்டது. சோல்பரி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மிக விரைவாக செயற்படுத்தப்பட்டன. பக்கிங்காம் மாளிகை ஓர்டர்ஸ் இன் கவுன்சில் என்ற வகையான 2 சட்டங்களை வெளியிட்டது. இலங்கை அரசியல் யாப்பு சட்டம், இலங்கை பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டம். இச்சட்டங்களுக்கு அமைய இலங்கை டொமினியன் அந்தஸ்துடைய நாடாக ஆகியது. பிரித்தானிய முடியின் கீழ் அமையும் நாடு என்பது டொமினியன் என்பதன் பொருள். 1947 பாராளுமன்ற பொது தேர்தல் இலங்கையில் நடத்தப்பட்டது. புதிய அரசியல் யாப்பு திட்டம் பிரித்தானிய மாதிரியான கட்சி முறையின் வளர்ச்சியை எதிர்பார்த்தது. டிஎஸ் தலைமையிலான குழுவினர் அவ்வாறான ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு முயற்சித்தனர். அக்கட்சி சிங்கள தேசியவாத கட்சியாக அமைந்தது. ஆனால் அது இலங்கை தேசியவாதம் என்ற போர்வையை பொருத்தி கொண்டது. டிஎஸ் சேனநாயக்க, அவரது மகன் டட்லி சேனநாயக்க, டிஎஸ்இன் மருமகன் யோன் கொத்தல்லாவ, ஏஎஃப் மொலமுரே, ஜேஆர் ஜெயவர்தன ஆகியோர் இணைந்திருந்த இலங்கை தேசிய காங்கிரசும் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவை தலைவராக கொண்டிருந்த சிங்கள மகா சபையும் ஐக்கிய தேசிய கட்சி என்ற புதிய கட்சியில் சேர்ந்து கொண்டனர். தமிழர் தரப்பில் ஜிஜி பொன்னம்பலத்தின் தலைமையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற கட்சி உருவானது. சோல்பரி ஆணைக்குழுவிற்கு தமிழ் மக்கள் சார்பில் அரசியல் யாப்பு ஆலோசனைகளை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட தற்காலிக குழுவை இவ்வாறாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற பெயருடன் அரசியல் கட்சியாக உருமாற்றம் பெற்றது. ஜிஜி பொன்னம்பல மதன் தலைவரானார். மலையக தமிழர்கள் ஏலவே இலங்கை இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சியாக ஒழுங்கமைப்பு ஒன்றை உருவாக்கியிருந்தனர். 1947 தேர்தலின் போது இக்கட்சிகள் யாவும் தத்தம் கட்சி சின்னங்களின் பேரில் வேட்பாளர்களை நிறுத்தின. ஐக்கிய தேசிய கட்சி பெரும்பான்மை ஆசனங்களில் வென்றது. அதன் தலைவர் டி எஸ் சேனநாயக்க இலங்கை டொமினியனின் முதலாவது பிரதமராக நியமிக்கப்பட்டார். அவ்வேளை இலங்கை முழுமையான சுதந்திரத்தை அடையாத டொமினியனாகவே இருந்தது என்பது கவனிக்கத்தக்கது. பிரித்தானிய அரசாங்கத்துடன் டி எஸ் சேனநாயக்க அரசியல் யாப்பு சீர்திருத்தம் பற்றிய பேரம் பேசலில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் அவர் இலங்கைக்கு பூரண சுதந்திரம் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இவ்விடயத்தில் அவர் அழுத்தம் கொடுத்த போதும் பொது தேர்தல் இலங்கையில் நடத்தப்பட்ட பின்பே இதை பற்றி சிந்திக்க முடியும் என பிரித்தானியா அவருக்கு கூறியது. இலங்கையின் சுதந்திரம் பற்றிய சட்டத்தை வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்றம் இயற்றும் என்றும் அவருக்கு கூறப்பட்டது. இலங்கையில் தேர்தல் முடிவுற்ற பின்னர் இலங்கையின் முக்கியமான சமூகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒருமித்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என அவருக்கு கூறப்பட்டது. இலங்கையின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையினரை உள்ளடக்கிய அனைத்து முக்கியமான சமூகங்களினதும் ஒன்றுபட்ட கோரிக்கை கிடைத்தால் மட்டுமே இலங்கைக்கு பூரண சுதந்திரத்தை வழங்குதல் பற்றி ஆலோசிக்க முடியும் எனவும் கூறப்பட்டது. தமிழ் தலைவர்களுக்கு வரலாறு மீண்டும் ஓர் அரிய சந்தர்ப்பத்தை 1947 வழங்கியது. தமிழினத்தின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்றுடையவர்களாக இத்தலைவர்கள் இருந்திருப்பார்களேயானால் இந்த இறுதி சந்தர்ப்பத்தை அவர்கள் தவறாது பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் தமிழர்களுக்கு பணியாற்றவென முன்வந்த இந்த தலைவர்கள் அந்த தருணத்தில் கூட தவறிழைத்தனர். இதற்கு அவர்கள் சிங்கள தலைமைகள் மீது வைத்திருந்த நம்பிக்கையே காரணமாகும். இது ஒரு மனநோயின் தன்மையுடைய நம்பிக்கை என்றே கூறலாம். சர் ஒலிவர் குணதிலக டி எஸ் சேரநாயக்காவின் விசுவாசத்திற்குரிய ஆலோசகராக அக்காலத்தில் விளங்கினார். சர் ஒலிவர் குணத்தினக்க ஒரு கோர்மதி மிக்கவரும் தந்திரசாலியுமான ராஜதந்திரியும் ஆவார். அவரின் ஆலோசனையின்படி டி எஸ் சேனநாயக்க மந்திரி சபையை அமைக்கும் வேலையை தொடங்கினார் என கருதலாம். பிரித்தானியா சுதந்திரத்தை வழங்குவதற்கு என்ன நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டதோ அவற்றை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற முயற்சியில் டி எஸ் ஈடுபட்டார். தாம் அமைக்கவுள்ள மந்திரி சபையில் சிங்களவர், தமிழர், முஸ்லிம், மலேயர், ஐரோப்பியர், பரங்கியர் ஆகிய அனைத்து முக்கியமான சமூகங்களினதும் தலைவர்களை அமைச்சர்களாக நியமிக்க டி எஸ் திட்டமிட்டார். வவுனியா தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சே சுந்தரலிங்கம் அவர்களை தமிழர் பிரதிநிதியாக அவர் தெரிந்து கொண்டார். சுந்தரலிங்கம் அரசில் சேர்ந்து கொள்வதற்கு வலுவான எதிர்ப்பு இருந்தது. டி எஸ் சேரநாயக்க வழங்க முன்வந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தான் ஏற்பதற்கு முடிவு செய்தேன் என்பதை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக கொழும்பு நகர மண்டபத்தில் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்தார். அக்கூட்டமும் கூச்சலும் குழப்பமும் மிகுந்த ஒரு கூட்டமாக முடிந்தது. எதிர்கட்சிகளின் தலைவர்களான ஜி ஜி பொன்னம்பலம், எஸ் ஜே வி செல்வநாயக்கம், கு வென்னியசிங்கம், டாக்டர் இ எம் வி நாகநாதன், ப குமாரசுவாமி ஆகிய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களானவர்களாக தமிழர் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் சுந்தரலிங்கத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையே அப்போது மோதல் ஏற்பட்டது. சுந்தரலிங்கத்தை மந்திரி பதவியில் இருந்து விலகும்படி எதிர்ப்பாளர்கள் கோரினர். சுந்தரலிங்கம் உறுதியாக மறுத்துவிட்டார். கூட்டம் குழப்பத்தில் முடிந்தது. டி எஸ் சேனநாயக்க பிரதமரானதும் செய்த முதல் வேலை இலங்கைக்கு பூரண சுதந்திரத்தை வழங்கும்படி பிரித்தானியாவிடம் கோரிக்கை விடுத்ததுதான். சேனநாயக்காவின் இந்த முன்மொழிவை மந்திரி சபை ஏகமனதாக அங்கீகரித்தது. சுந்தரலிங்கம் தனது சம்மதத்தை வழங்கி தமிழர்கள் இதற்கு உடன்படுகிறார்கள் என்பதை உறுதி செய்தார். 1947 டிசம்பர் மாதம் ஐக்கிய ராஜ்யத்தின் பாராளுமன்றம் இலங்கை சுதந்திர சட்டம் என்ற சட்டத்தை இயற்றியது. இச்சட்டத்தின்படி இலங்கை பாராளுமன்றத்தை இறைமையுடையதாக்கியதோடு இலங்கைக்கான சட்டங்களை ஆக்கும் உரிமையை நிரந்தரமாக கைவிடுவதையும் உறுதி செய்தது. இலங்கை ஒரு சுதந்திர தேசம் என்பதை சட்டம் பிரகடனம் செய்தது. 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி டொரிங்டன் சதுக்கத்தில் நடைபெற்ற கோலாகலமான விழாவில் கிளாங்கெஸ்டர் பிரபு ஐக்கிய ராஜ்யத்தின் யூனியன் கொடியை கொடிக்கம்பத்தில் இருந்து கீழிறக்கினார். சிங்களவர்களின் சிங்கக் கொடியை கம்பத்தில் ஏற்றினார். ஆட்சி அதிகாரம் கைமாற்றப்பட்டதன் அடையாள நிகழ்வாக இக்கொடியேற்றம் அமைந்தது. சுந்தரலிங்கம் வழங்கிய சம்மதம் தமிழர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் சோக நிகழ்வாக அமைந்தது. தமிழ் மக்களிடம் மீதமிருந்த ஒரே ஒரு துருப்புச்சீட்டையும் உரிய தருணத்தில் பயன்படுத்தாது தன் சுய லாபத்திற்காக பேரம் செய்து சோரம் போனார். அந்த செயல்தான் தமிழர்களின் ஆட்சியாளர்களாக பிரித்தானியா இருந்த நிலையை மாற்றி தமிழர்களின் ஆட்சியாளர்களாக சிங்களவரை மாற்றியது. தனது கூட்டாளிகளின் புத்தி சாதுரியத்தை இட்டு சர் பொன்னம்பலம் ராமநாதனின் ஆன்மா கண்ணீர் விட்டிருக்கும். அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்ட சுந்தரலிங்கத்தால் அந்த பதவியில் நீண்ட காலம் இருக்க முடியவில்லை. அவர் பிரதம மந்திரியுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை காரணமாக மந்திரி சபையில் இருந்து வெளியேறினார். மலைநாட்டு பெருந்தோட்டத்துறையில் தமிழர் தொடர்பான ஒரு பிரச்சனையே கருத்து வேறுபாட்டிற்கு காரணமாக இருந்தது. அரசாங்க தரப்பு வேறு ஏதோ சில காரணங்களுக்காக பதவி விலகுமாறு கேட்டதாகவும் கூறப்படுகிறது. என்ன காரணங்களுக்காக விலகினாரோ தெரியவில்லை. ஆனால் அவர் அரசாங்கத்திற்குள் இருந்து வெளியேறும் காலத்திற்குள் தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய பெருந்தீங்கு முடிக்கப்பட்டு விட்டது. சில ஆண்டுகள் கடந்த பின் சிங்களம் மட்டும் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது சுந்தரலிங்கம் கழிவிறக்கத்தால் வருந்தினார். தான் தமிழ் மக்களுக்கு துரோகம் அளித்து விட்டதாக கூறி கவலைப்பட்டார். தனது சம்மதத்தை கொடுக்க மறுத்திருந்தால் பிரித்தானியா ஒருபோதும் சுதந்திரத்தை வழங்கியிருக்காது. தமிழர்கள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று தமிழர்களுக்கு நேர்ந்த விதி பற்றி அவர் குறிப்பிட்டார். இவ்விடயங்களை பகிரங்கப்படுத்தி எழுதும் அறிக்கையை தான் கண்ணீர் வடித்தபடி எழுதுவதாகவும் குறிப்பிட்டார். தனது நம்பிக்கைக்குரிய நண்பனான டி எஸ் சேனநாயக்காவிற்கு தாம் பல உரைகளை எழுதி கொடுத்ததாகவும் அரசு அறிக்கைகள் பலவற்றை வரைந்து கொடுத்ததாகவும் அவர் இத்தகைய நம்பிக்கை துரோகத்தை செய்வார் என எதிர்பார்க்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். டி எஸ் சேனநாயக்க உயிரோடு இருந்தால் அரசியல் யாப்பை இவ்விதம் துஷ்பிரயோகம் செய்வது நடந்திருக்காது என நம்பியதாகவும் குறிப்பிட்டார். நுண்மான் நுழைபுலமும் கல்வியும் அனுபவமும் படித்தவர்களுமான பல தலைவர்கள் தமது மக்கள் பற்றியும் தமது தாய்மண் பற்றியும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கடப்பாடு தம் மீது சுமத்தப்பட்ட வேளைகளில் அதிகாரத்தில் உள்ளவர்களான தம் நண்பர்கள் மீது கொண்ட அதீத நம்பிக்கையால் உரிய முடிவுகளை எடுக்க தவறி தம் நண்பர்களிற்கும் துரோகம் இழைத்த சம்பவங்கள் நம்ப முடியாத விந்தையிலும் விந்தையெனலாம். அவர்கள் தம் நண்பர்களின் தனிப்பட்ட குணவியல்புகள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்ததால் எதிர்காலத்தில் ஏதாவது தவறோ பிழைகளோ நடந்து விடாமல் அவர்கள் தடுத்து விடுவார்கள் என்றும் வேறு எந்த பாதுகாப்பும் நண்பர்களை தவிர்ந்த பதிலீடு ஆகாது என்றும் எண்ணினார்கள். அல்லது இந்த நண்பர்கள் இரவாது என்றும் உயிரோடு வாழ்ந்து காத்தருள்வார்கள் என்று நம்பினார்கள் போதும். பொது வாழ்வில் ஈடுபடும் தலைவர்களை இயக்கிய தூண்டு விசை இதுவாக இருக்க வேண்டும். சுந்தரலிங்கம் நடந்தவற்றை நினைத்து வருந்தியமை அவரது உள்ள கிடக்கையின் நேர்மறையான வெளிப்பாடு என்பதில் சந்தேகமில்லை. ஆயினும் தமிழ் மக்களின் இருப்பே கேள்விக்குறியாகியிருக்கும் சூழ்நிலையில் இப்புலம்பல்களால் அவை வாய்மையுடையனவாயினும் அவற்றால் என்ன பயன்?